السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستهديه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: عاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. صدق الله مولانا العظيم. وكان نبينا محمد صلى الله عليه وسلم يقول: أنا خيركم خيركم لأهله، وأنا خيركم لأهلي. صدق النبي صلى الله عليه وسلم. سرب புகழும் கூடான கூடி படைப்பினங்களை படைத்து அவற்றையெல்லாம் வினாடிக்கு வினாடி ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாக. அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ் தஆலாவுடைய தீனை தங்களுடைய உள்ளத்திலும் தங்களுடைய உடலிலும் சுமந்து கொண்டு இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவிற்கு வருகை தந்து இஃத்திகாஃபுடைய நீயத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதனை உலகத்திலே படைத்து அந்த மனிதனுக்குள் ஆணையும் பெண்ணையும் சோடிகளாகவும் படைத்து அந்த இரண்டு பேரையும் குடும்பம் என்ற அமைப்பிலே ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்த்து அவர்கள் இரண்டு பேரும் ஒன்றாக இணைந்து அவர்களுடைய பிள்ளை குட்டிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வைத்தான். அல்லாஹ் தஆலா மிக பெரிய சக்தி உள்ளவன், மிக பெரிய ஞானியாக அறிவுள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சியாக இருப்பது இந்த மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உலகத்திலே இருக்கிறான் என்பதற்கு பல அத்தாட்சிகள் இருந்தாலும் அவற்றுக்கு மத்தியிலே ஒரு அத்தாட்சி என்ன தெரியுமா? உங்களுக்கு மத்தியிலிருந்தே உங்களுடைய சோடிகளை படைத்திருப்பது தான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, மனிதன் ஆணாக பெண்ணாக இருக்கிறார், அவர்கள் சோடிகளாக இருக்கிறார்கள் என்றால் அது அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சியாக இருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ், சரியான முறையிலே இந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நாங்கள் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், ஆணுடைய தோற்றம் வேறு, பெண்ணுடைய தோற்றம் வேறு, அவர்கள் இரண்டு பேரையும் ஒன்று சேர்த்து அவர்களை குடும்பம் என்ற அமைப்பிலே ஒருங்கிணைத்து அவர்களுக்கு பிச்சளங்களை சந்ததிகளை பிள்ளைகளை உருவாக்குகின்றானே, இது அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியம். இப்படியாக இந்த ஆணையும் பெண்ணையும் குடும்பமாக ஒன்று சேர்த்தது மாத்திரமல்ல, வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா, நிச்சயமாக உங்கள் இரண்டு பேருக்கும் இடையிலே, கணவனாகிய உங்களுக்கும் மனைவியாகிய உங்களுக்கும் இடையிலே அல்லாஹு தஆலா அன்பையும் இரக்கத்தையும் உண்டு பண்ணினான் என்று, கணவனும் மனைவியும் எப்படியெல்லாம் அன்போடு இரக்கமாக இருக்கிறார்கள் என்றும் குர்ஆனிலே சொல்லி காட்டினான். அன்பு இரக்கம் இதுதான்
கணவனுடைய மனைவியினுடைய உறவின் அடிப்படையாக இருக்க வேண்டும் இருக்கிறது என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சியாக இது இருக்கிறது. ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்களை குடும்பமாக அமைத்து அவர்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் விதைத்திருப்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சக்தியினுடைய அடையாளமாக இருக்கிறது. அவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சியாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனாலும் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எந்த குடும்ப அமைப்பின் மூலமாக இரக்கம், அன்பு, பரஸ்பர புரிந்துணர்வு, சாந்தி, சமாதானம் உருவாக வேண்டும் என்று எதிர்பார்த்தானோ அப்படியான ஒரு எதிர்பார்ப்பை இப்போது உலகத்திலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா என்று நாங்கள் பார்ப்போம். குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்கிறதா என்று பார்ப்போம். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அடிப்படையான பல காரணங்கள் இருக்கின்றன. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கின்ற உறவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல குடும்பங்கள் புரோக்கன் ஃபேமிலிஸ் என்று சொல்லுவார்களே, உடைந்த குடும்பங்களாக மாறியிருக்கின்றன. இதனால் ஏற்பட்ட விளைவுகளை நாங்கள் உலகத்திலே பார்க்கின்றோம். விபச்சாரம் அதிகரித்திருக்கிறது. கைவிடப்பட்ட குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. மக்களுடைய மனங்களிலே ஆயிரக்கணக்கான கவலைகள் ஏற்பட்டு அவர்கள் உள நோயாளர்களாக, மிகப்பெரிய நோயாளர்களாக மாறியிருக்கிறார்கள். பொருளாதாரம் சின்னாபின்னப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த குடும்ப அமைப்பின் சிதைவு என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஆணையும் பெண்ணையும் சோடியாக படைத்து அவர்களை குடும்பமாக அமைத்து அவர்களுக்கு மத்தியில் சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட அந்த சாந்தியும் சமாதானமும் இப்போது இல்லாமல் போயிருப்பதற்கான அடிப்படையான காரணம் அல்லாஹ்வும் ரசூலும் கணவன் எந்த வேலையை செய்ய வேண்டும், மனைவி எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று வரையறுத்து தந்திருக்கிறார்களோ அந்த வேலைகளை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். எங்களுடைய வேலைகளை எல்லாம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டதாக அமைத்துக் கொண்டதனால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் உருவெடுத்திருக்கின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு இரண்டு பேருடைய பங்களிப்பும் தேவைப்படுகிறது. கணவனுடைய பங்களிப்பும் தேவை, மனைவியினுடைய பங்களிப்பும் தேவை. இரண்டு கையும் சேர்ந்தால்தான் ஓசை எழுப்ப முடியும் என்று சொல்லுவார்கள். ஒரு தனி கையினால் சத்தத்தை எழுப்ப முடியாது. இரண்டு கால்கள் இருந்தால்தான் ஒரு மனிதன் நடந்து முன்னே செல்ல முடியும். ஒரு வண்டிக்கு இரண்டு சக்கரங்கள் இருக்கின்றன. ஒரு சக்கரம் மாத்திரம் இருந்தால் அந்த வண்டி நகர முடியாது என்று சொல்லுவார்களே, அதுபோன்று கணவன் தன்னுடைய கடமையை சரியாக செய்கின்ற பொழுது, மனைவி தனது கடமையை சரியாக செய்கின்ற பொழுதுதான் அந்த குடும்பம் என்ற வாகனம் முன்னே அமைதியாக எதிர்பார்த்த பயணத்திலே ஈடுபட முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமை சகோதரர்களே, அந்த வகையிலே இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற ஒரு பகுதியை பற்றித்தான் இன்றைய குத்துபா பிரசங்கத்திலே நாங்கள் பேச இருக்கின்றோம். கணவனுடைய கடமைகள் என்ன? இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கு கணவன் எந்த வகையிலே காரணகர்த்தாவாக அமைகின்றான் என்பதனை பற்றி குர்ஆனுடைய ஹதீஸுடைய வெளிச்சத்திலே நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாம் என்றால் தொழுவது, நோன்பிருப்பது, ஹஜ்ஜி செய்வது, விக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது மாத்திரமல்ல. இஸ்லாம் என்றால் ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம். குடும்பம் எப்படி அமைய வேண்டும் என்றும் சொல்லி இருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். குடும்பம் சம்பந்தமாக சுமார் 80க்கும் மேற்பட்ட இடங்களிலே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறான். ஏன் அவற்றையெல்லாம் சொல்லுகின்றான் என்றால், ஒரு மனிதனுக்கு குடும்பத்தின் மூலமாகவும் சந்தோஷம் ஏற்படுகிறது, நிம்மதி ஏற்படுகிறது. குடும்பத்தின் மூலமாகவும் சில வேளை கவலை ஏற்படுகிறது, பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த அடிப்படையான அஸ்திவாரத்தை அவன் சரியாக அமைத்துக் கொள்ளாத போது பிரச்சனை வரும் என்று ரப்புக்கு தெரியும். அதனால் தான் அவ்வளவு அழகாக மிக அதிகமான இடங்களிலே தொழுகையை பற்றி கூட அவ்வளவு விரிவாக பேசவில்லை, குடும்பத்தோடு தொடர்பான சட்ட திட்டங்களை பற்றி பேசியிருக்கின்றான். எவ்வாறு திருமணம் செய்வது, திருமணத்துக்கு பின்னால் உள்ள கடமைகள் எப்படி இருக்க வேண்டும், சொத்துக்களை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும், கணவன் மனைவியை எப்படி நடத்த வேண்டும், இத்தா இருப்பதனுடைய சட்டங்கள் என்ன, வாரிசு சொத்துக்களை எப்படியெல்லாம் பங்கீடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் குர்ஆனிலே பல்வேறுபட்ட இடங்களிலே அல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகின்றான். அந்த வகையிலே கணவனுடைய பொறுப்புகள் எவை என்னென என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு எதிரான அண்மை காலத்திலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை எதிரிகள் சொல்லி வைக்கிறார்கள். இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு ஒரு நாளும் ஒத்து போக மாட்டார்கள், கடுமையானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்றுதான் இஸ்லாத்தை பற்றி இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தப்பிப்பிராயங்களிலே ஒன்று என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் இஸ்லாம் பெண்களுக்கு உரிமைகளை கொடுப்பதில்லை, அவர்களை அடக்கி ஒடுக்கி இருக்கிறது என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் அப்படி எந்த விதமான அநீதியையும் பெண்ணுக்கு விளைக்கவில்லை. பெண்ணுக்கு மிகச் சரியான பொருத்தமான உரிமைகளை கொடுத்திருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் தான், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் விடுகின்ற தவறினால் தான் இஸ்லாம் தவறாக புரியப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற ஒரு வசனம், வலஹுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன, பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எப்படி கடமைகள் இருக்கிறதோ அதே போன்று அவர்களுக்கு மற்றவர்கள் செய்ய வேண்டிய உரிமைகளும் இருக்கின்றன என்று சொல்லி காட்டுகின்றான். பெண்கள் தான் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று யாராவது சொன்னால் அதிலே குர்ஆனிலே பதில் இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், வலஹுன்ன, அந்த பெண்கள் மனைவியர்களாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அவர்களுக்கு மற்றவர்கள் ஆற்ற வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றன, அவற்றை கட்டாயமாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். எப்படி பெண்கள் மீது பெண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதோ அதே போன்று பெண்களுக்கு மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்கின்றன என்ற கருத்தை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஜாஹிலியா காலத்திலே பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த பெண்களுக்கு எந்த விதமான வாரிசுரிமைகளையும் அவர்கள் கொடுக்கவில்லை. பெண்களை அவர்கள் வெறுமனே போக பொருளாக மாத்திரம்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள், எந்த விதமான உயிரும் உரிமையையும் கொடுக்கவில்லை. அப்படியான சந்தர்ப்பத்திலே தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களுக்கு கடமைகள் இருப்பது போன்று அவர்களுக்கு மற்றவர்கள் ஆற்ற வேண்டிய உரிமைகளும் இருக்கின்றன என்று தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து, கடைசி ஹஜ் பிரசங்கத்திலே வைத்து, சமுதாயத்தை பார்த்து ஆற்றிய உரையிலே மிக முக்கியமான ஒரு வாசகத்தையும் அவர்கள் சேர்த்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பெண்கள் விடயமாக அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் பெண்களுடைய விடயமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அவ்வாறு சொன்னதற்கு காரணம் என்ன? எந்த விதமான வரை முறைகளும் இல்லாமல் பெண்களை அடக்கலாம், ஒடுக்கலாம், அவர்களுடைய உரிமைகளை பறிக்கலாம், அவர்களை மிருகங்களை போன்று நடக்கலாம் என்று யாராவது நினைத்துக் கொண்டிருந்தால் அவர்களை பார்த்துத்தான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு சொல்லுகிறார்கள், இதற்கு பிறகு மறுமை நாள் வரும் வரைக்கும் வர இருக்கின்ற முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் ஒரு பிரகடனத்தை அங்கு செய்கிறார்கள், ஏன் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து சொல்ல வேண்டும், அது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம், இதற்கு பிறகும் கூட முஸ்லிம் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை அதிலே உள்ளடக்கி இருந்தார்கள். அதிலே ஒன்றுதான், நீங்கள் பெண்கள் விடயமாக பயந்து கொள்ளுங்கள், அகல்துமுஹும் நபி அமானில்லா, நிச்சயமாக நீங்கள் அவர்களை எல்லாம் உங்களுடைய மனைவியர்களாக நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டுதான், அல்லாஹ்வுடைய பெயர் நாமத்தை சொல்லித்தான் நீங்கள் அவர்களை உங்களுக்கு மனைவியர்களாக ஹலாலானவர்களாக எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களோடு நீங்கள் உறவு கொள்வதற்கு, உடல் உறவு கொள்வதற்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதற்கான காரணம் என்ன? அல்லாஹு தஆலா அதற்கான அனுமதியை தந்திருக்கிறான். எனவே நீங்கள் அவர்கள் விடயமாக நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா உடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அதே போன்று குர்ஆனிலே வந்திருக்கிறது, வலஹுன்ன அலைக்கும் ரிஸ்குஹுன்ன வகிஸ்வத்துஹுன்ன பில் மாரூஃப், நிச்சயமாக அவர்களுக்கு தேவையான உணவையோ அல்லது பானத்தையோ, அவர்களுக்கு தேவையான உடை நடைகளையோ, உடைகள் ஆடைகளையோ கொடுப்பது என்பது உங்களுடைய கடமையாக இருக்கிறது என்றும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே கடமைகளை பற்றி முதலாவது நாங்கள் சிந்திப்போம். இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் அண்மை காலத்திலே செய்யப்பட்ட ஒரு ஆய்வின்படி இலங்கை நாட்டில் இருக்கின்ற பெண்களிலே சுமார் 65% பெண்கள் குடும்ப வன்முறைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கணவன்மான் அவர்களுக்கு தேவையான செலவினங்களை வழங்குவதில்லை, அவர்களுக்கு அடிக்கிறார்கள், ஏசுகிறார்கள், அவர்களுக்கு தேவையான வீட்டு வசதிகளை செய்து கொடுப்பதில்லை, அவர்களை கடுமையாக துன்புறுத்துகிறார்கள், அவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்வதில்லை. எனவே இலங்கை நாட்டில் 65% பெண்கள் குடும்ப வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அந்த முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, பொதுவாகவே இப்படியான ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் கவலைப்படுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு உளநோய் அதிகரிக்கும், அவர்கள் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க மாட்டார்கள், அவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தர்பியத்தை கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் சில நேரங்களில் கணவன்மாருக்கு துரோகம் செய்கின்ற ஒரு நிலைக்கு உண்டாகுவார்கள். இதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அண்மை காலத்திலே இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் பக்கத்திலே குடும்ப தகராறுகளை தீர்ப்பதற்காக வேண்டிய ஒரு தனியான அலகொன்று, ஒரு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அதிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் தங்களுடைய வழக்குகளை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். ஏன், முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த காவி கோர்ட்டுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால், அண்மை காலத்திலே கணவன்மாருக்கு எதிராக தங்களுடைய குற்றச்சாட்டுக்களை எடுத்துக்கொண்டு வந்து நீதி கேட்டு வருகின்ற பெண்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது என்ற கஷப்பான உண்மையை இந்த இடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலாவும் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கின்ற இந்த ஏவல்களை நாங்கள் சரியாக நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் ஒரு பொழுதும் இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டிய தேவை கிடையாது. அவர்களோடு நல்ல முறையில் தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சொன்னார்கள், மனிதர்களே, உங்களுக்கு மத்தியிலே நல்லவர் யார் என்றால், உங்களுடைய மனைவியருக்கு யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நல்லவர்கள் என்ற கருத்தை சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், அன ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களுக்கு மத்தியிலேயே தன்னுடைய மனைவிமாரோடு மிகவும் நன்றாக நடந்து கொள்ளக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்றும் தொடர்ந்தும் சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் ஏன் இந்த விடயத்திலே தவறு செய்ய வேண்டும்? மேலும் அவர்கள் சொல்லி காட்டிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் பின்வருமாறு அமைகிறது. இஸ்தௌசூபின் நிசாஇ கைரன், நிச்சயமாக நான் உங்களை பொறுத்தவரையிலே பெண்கள் விடயமாக மிகவும் கவனமாகவும் நன்றாகவும் நடந்து கொள்ளும்படி உங்களுக்கு நான் கட்டளை பிறப்பிக்கின்றேன். அவர்களுடைய விடயமாக நான் உங்களுக்கு நான் உபதேசம் செய்கின்றேன். நிச்சயமாக பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய இயல்பு வித்தியாசமானது. அவர்கள் படைக்கப்பட்டிருப்பது ஒரு கோணலான எலும்பில் இருந்துதான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த எலும்பை ஒரே முறையிலே நிமிர்த்துவதற்கு, சீர் செய்வதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்களாக இருந்தால் அது உடைந்துவிடும் என்று சொன்னது மாத்திரமல்ல, நீங்கள் அதனை சீர்திருத்தாமலேயே அப்படியே விட்டுவிடுவீர்களாக இருந்தால் அது தொடர்ந்தும் கோணலாகவே இருக்கும் என்ற கருத்தை சொன்னது மாத்திரமல்ல, தொடர்ந்தும் சொன்னார்கள், பெண்கள் விடயமாக நான் உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன், உபதேசிக்கின்றேன் என்ற கருத்தையும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸ் ஒரு அருமையான கருத்தை எங்களுக்கு சொல்லுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்ல பார்க்கிறார்கள். அது என்ன? பெண்கள் இயல்பிலேயே தவறு செய்யக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய இயல்பு பலகீனமானதாக இருக்கிறது. ஆண்களுடைய இயல்பை விடவும் பெண்களுடைய இயல்பு சற்று வித்தியாசமானதாகத்தான் இருக்கிறது. அவர்கள் திருத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் ஒரு வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவ்வாறு அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அதனை நளினமாக, கவனமாக, நீதியாக, நியாயமாக திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர, எடுத்த எடுப்பிலேயே கடுமையான சொற்களை பிரயோகித்து அல்லது ஒரே தடவையில் திருத்துவதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக இருந்தால் அந்த எலும்பை நாங்கள் உடைத்து விடுவோம். அந்த பெண்ணை உடனடியாகவே நாங்கள் அவருடைய இயல்பான நிலையிலிருந்து தூக்கி எறிந்து விடுவோம் என்ற கருத்தை தான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்மணியான அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கருத்து எவ்வளவு தூரம் உண்மையானது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஆண்களை விடவும் வித்தியாசமானவர்கள். அவர்களுடைய உடம்பு மிகவும் மென்மையானது மாத்திரமல்ல, அவர்களுடைய உணர்வுகள் கூட மிகவும் மென்மையாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மூளையின் பாரத்தின் அளவை விடவும் ஆண்களுடைய மூளையின் பாரத்தின் அளவு வித்தியாசமானதாக இருக்கிறது. அவர்களுடைய உடலின் தன்மையை விடவும் ஆண்களுடைய உடலின் தன்மை வித்தியாசமானதாக இருக்கிறது. அவசரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக, கோபப்படக்கூடியவர்களாக, அவசரமாகவே ஒரு கொள்கையை ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை படைத்திருக்கிறான். அப்படியான சூழ்நிலையில் அவர்களை நாங்கள் திருத்தாமல் விட்டுவிடுவதும் ஒரு தவறு என்ற கருத்து சொல்லப்பட்டிருப்பது போன்றே அவர்களை நாங்கள் கடுமையாக ஒரே தடவையில் திருத்துவதற்கு முயற்சிப்பதும் கூட விளையான பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற கருத்தைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பெண்களை பொறுத்தவரையில், மனைவியரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு ஆண் செய்ய வேண்டிய கடமைகள் யாவை என்று பார்த்தால், முதலாவது கடமை அந்த பெண்ணுக்கு தேவையான மகரை கொடுத்து தான் முடிக்க வேண்டும். அதுதான் ஒரு ஒரு மனிதனுடைய ஆண்மையின் அடையாளமாக இருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் பெண்ணிடத்திலிருந்து சீதனத்தையோ அல்லது கைக்கூலியையோ எதிர்பார்ப்பது ஒரு ஆணை அடிமையாக மாற்றிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்று பலர் தங்களுடைய ஹலாலான அந்த மகருக்கு பதிலாக 101 ரூபாய் என்று அவர்கள் போட்டிருக்கின்ற அந்த மிகச்சிறிய அளவை கொடுத்து மாத்திரம் முஸ்லிம் சமுதாயத்திலே மிகப்பெரிய ஏமாற்றுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சீதனத்தை எடுப்பது முற்றுமுழுதாக ஹராமாக இருக்கிறது. எனவே ஆத்தும் நிசா அசதுகாசிஹின்ன நிஹலா, நிச்சயமாக இந்த பெண்களுக்கு தேவையான மகரை நீங்கள் எந்த விதமான எதிர்பார்க்கையும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடையாக நீங்கள் கொடுங்கள் என்ற கருத்தை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை கௌரவமாகவும் கண்ணியமாகவும் இந்த மகரை, ஒரு பெருந்தொகை மகரை கொடுத்து அந்த பெண்ணை கைமுடிப்பதுதான் அந்த ஆணுடைய கடமையாக இருக்கிறது. அதனை நாங்கள் எத்தனை பேர் செய்திருக்கிறோம் என்று நாங்கள் ஒரு தடவை மனதிலே கையை வைத்து கேட்டு பார்க்கிறோம். இது இஸ்லாத்தின் கடமை, அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை யார் நடைமுறைப்படுத்தவில்லையோ அவர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாஇக ஹுமுல் காஃபிரூன். யாரெல்லாம் அல்லாஹு தஆலா இறக்கிய சட்டதிட்டங்களை கொண்டு ஆட்சி செய்யவில்லையோ, தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தவில்லையோ, அவர்களுக்கு எப்படியான நிபந்தனையை, எப்படியான பண்பை அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், அவர்கள் காவிர்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் எமது சமுதாயத்திலே மகரை எடுத்துவிட்டு அந்த இடத்திலே சீதனத்தை வைத்திருக்கிறோம் என்றால் எங்களுக்கும் காவிர்களுக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லை என்ற கருத்து தான் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கென்றால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவளுக்கு தேவையான செலவினங்களை ஒரு கணவன் கொடுக்காவிட்டால் அந்த கணவனுடைய சொத்துக்களிலிருந்து திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக எடுத்துக் கொள்வதற்கான அனுமதி இஸ்லாம் வழங்குகிறது. அபூ சுஃபியான் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள், உங்களுக்கு தெரியும், தங்களுடைய மனைவிக்கு அவர்களுக்கு தேவையான செலவினங்களை வழங்காத சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர்கள் முறையிடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனது கணவன் என்னை சரியாக கவனித்துக் கொள்வதில்லை, நான் அவருடைய பணத்திலிருந்து திருட்டுத்தனமாக எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்ட பொழுது, ஆம், எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒரு பெண்ணுக்கு தேவையான வீடு, அந்த மனைவிக்கு தேவையான ஆடை, அந்த மனைவிக்கு தேவையான உணவு பானங்கள், அந்த மனைவிக்கு தேவையான மருத்துவ செலவுகள், அந்த மனைவிக்கு தேவையான இன்னோரன்ன அடிப்படையான வசதிகளை செய்து கொடுப்பது ஒரு கணவனுடைய கடமையாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் செலவழிக்கின்ற பணத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்றான், அடிமையை விடுதலை செய்வதற்காக வேண்டி செலவழிக்கின்றான், ஒரு மிஸ்கீனுக்காக வேண்டி செலவழிக்கின்றான் என்றால், இந்த செலவுகளை விடவும் மிகவும் சரியான, மிகவும் பெருமதியான, மிகவும் ஏற்றமான ஒரு செலவு இருக்குமாக இருந்தால் அது எந்த செலவு தெரியுமா? உன்னுடைய மனைவிக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ செலவழிக்கின்ற செலவு இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதனை விடவும் சிறந்தது. ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக வேண்டி செலவழிப்பதனை விடவும் சிறந்தது. ஒரு மிஸ்கீனுக்காக வேண்டி நீ கொடுக்கின்ற பணத்தை விடவும் சிறந்தது என்ற கருத்தை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் யாரும் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. நாம் செய்கின்ற சதக்காக்களிலே மிகவும் சிறந்த தர்மமாக சதக்காவாக இருப்பது எமது மனைவிக்கு, எமது மனைவியினுடைய அடிப்படையான தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செலவிடப்படுகின்ற பணம் என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது கடமை, முதலாவது கடமை மகரை கொடுத்து முடிப்பது, இரண்டாவது கடமை சரியான நபக்கா எனப்படக்கூடிய அந்த செலவினங்களை கொடுப்பது, அந்த பெண்ணுடைய குடும்ப அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் மேற்பார்ந்த செலவினங்கள் அமைய வேண்டும். இல்லாத போது அந்த நாட்டில் இருக்கின்ற நீதிபதி இடத்திலே சென்று அந்த பெண்ணால் முறையீடு செய்வதற்கான அனுமதி இருக்கிறது என்று இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பெண்ணுடைய குடும்ப அந்தஸ்துக்கு ஏற்ற செலவினங்களை அந்த பெண்ணுக்கு கணவன் வழங்கியே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அவன் மிகப்பெரிய தவறை செய்கின்றான் என்பதுதான் இங்கு அடிப்படையான உண்மையாக இருக்கிறது. இது இரண்டாவது கடமை. மூன்றாவது கடமை, அந்த மனைவிக்கு எவ்வளவுதான் சொத்து பத்துக்களை கொடுத்தாலும், அழகான வீட்டை கட்டி கொடுத்தாலும், தேவையான நேரத்தில் மருந்தெடுப்பு கொடுத்தாலும், அந்த பெண்ணோடு படகுகின்ற சந்தர்ப்பத்திலே இதமாக கண்ணியமாக கௌரவமாக ஒரு மனிதன் படகவில்லை என்றால், அந்த பெண்ணுக்கு உரிய உரிமைகளை கொடுக்கவில்லை என்றால், அவன் கோடான கோடி ரூபாய்களை அவளுக்காக வேண்டி செலவழித்தும் எந்த பிரயோசனமும் இல்லை. சில கணவன்மார் இருப்பார்கள், அவர்கள் மிகப்பெரிய ஏழைகளாக இருப்பார்கள், அவனுடைய வீட்டு வசதி கூட ஒழுங்காக இருக்க மாட்டாது, ஆனால் தங்களுடைய மனைவியரோடு மிகவும் இரக்கமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வார்கள். அந்த ஏழ்மையின் கொடூரத்தை கூட உணர முடியாத நிலையிலே அந்த மனைவிமார் மிகவும் சந்தோஷமாக தங்களுடைய கணவன்மாரோடு வாழ்க்கையை கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பணம் இல்லாவிட்டாலும், சொத்து செல்வங்கள் இல்லாவிட்டாலும், வாகனம்தான் வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும், ஒரு கணவனால் கொடுக்க முடியுமான மிகப்பெரிய சொத்தாக இருப்பது மனம் குளிர நடந்து கொள்வது, அந்த பெண்ணை திருப்திப்படுத்துவது, அந்த பெண்ணுடைய அபிலாஷைகளை சரியாக புரிந்து கொள்வது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு கணவன் வீட்டுக்கு வந்தால் அவன் மிகவும் தாமதமாகித்தான் வெளியே வீட்டுக்கு வருகின்றான், தன்னுடைய தொழிலிலே மிகவும் கடைப்படைந்து வீட்டுக்கு வருகின்றான். மனைவி வீட்டில் இருக்கின்ற பொழுதும் அந்த மனைவியினுடைய உணர்வுகளையும் தேவைகளையும் புரிந்து கொள்ளாமல் மிகவும் களைப்பாக அவன் வந்த வருத்திலே தனது வீட்டுக்குள் புகுந்து தொலைக்காட்சியை பார்க்கின்றான். வீட்டில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஏசுகின்றான், அங்கிருக்கின்ற நிலைமைகள் மிகவும் மோசமாக இருப்பதாக விமர்சிக்கின்றான். இப்படியான ஒரு கணவன் வீட்டுக்கு வராமல் இருப்பது நல்லது என்று நினைக்கின்ற அளவுக்கு அந்த மனிதனுடைய நடத்தை அமையமாக இருந்தால் அது எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு தூரம் ஒரு கணவன் மனைவியோடு மிகவும் இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் சொன்னார்கள், நீ அன்போடு இரக்கத்தோடு உனது மனைவியின் வாயிலே ஒரு உணவு கவடத்தை நீ போடுவதாக இருந்தாலும் அதன் மூலமாகவும் உனக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் தனது மனைவிக்கு பக்கத்தில் அமர்ந்து அவளோடு கொண்டிருக்கின்ற பாசத்தின் அன்பின் காரணமாக ஒரு உணவு கவளத்தை எடுத்து அவளுடைய வாயிலே போடுகின்றான் என்றால் அது அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது, நெருக்கத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஹத்தா இம்ராஅத்துக்க, உனது மனைவியின் வாயிலே அப்படியான ஒரு உணவு கவளத்தை நீ போடுவதாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ்விடத்திலே நன்மை இருக்கிறது என்ற கருத்தை கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், மஹாபதாமன் கத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் தனது வீட்டிலே தனக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கின்ற உணவை குறை சொன்னது கிடையாது என்று சொல்கிறார்கள். மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே, பிள்ளைகளுடைய கரைச்சல்களுக்கு மத்தியிலே, வீட்டிலே ஆயிரம் வேலை பழுக்களுக்கு மத்தியிலே ஒரு மனைவி உணவு தயாரித்து வைத்திருக்கிறாள். இந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனைவியினுடைய நோயையும் பொருட்படுத்தாமல், அவளுடைய சிரமங்களையும் பொருட்படுத்தாமல், அவள் படுகின்ற கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல், அவள் ஏதோ தன்னால் முடியுமான சக்தியை பிரயோகித்து ஒரு உணவை தயாரித்து வைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதனை பற்றி படுமோசமாக விமர்சிக்கின்ற பொழுது அந்த பெண்ணுடைய மனது எவ்வளவு தூரம் கவலைகளுக்கு உள்ளாகும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஃப்ருக் முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுக்கன் ரவிய மின்ஹா குலுக்கன் ஆஹர். நிச்சயமாக உங்களில் எந்த ஒரு கணவனும் எந்த ஒரு மனைவியையும் வெறுக்க வேண்டாம், எந்த ஒரு மனைவியையும் வெறுக்க வேண்டாம், ஒதுக்க வேண்டாம். காரணம், அவன் விரும்பாத ஒரு பண்பு, ஒரு குணம், ஒரு தன்மை அந்த பெண்ணிடத்திலே இருக்கலாம், ஆனால் அவன் விரும்புகின்ற ஒரு பண்பு, அவன் மிகவுமே விருப்பமாக இருக்கின்ற ஒரு பண்பு அந்த மனைவியிடத்திலே இருக்கலாம் அல்லவா. எனவே எல்லாம் குறைகளை பார்க்க வேண்டாம், நிறைகளையும் பாருங்கள் என்ற கருத்தை தான் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவளிடத்திலே சில நேரங்களில் நாங்கள் குறைகளை பார்க்கலாம், ஆனால் நிறைகளை பார்ப்பதற்கு நாங்கள் எப்போதும் பாசிட்டிவாக பார்ப்பதற்கு, நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக பார்ப்பதற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் அது பஞ்சனை மெத்தை அல்ல. அங்கு நோய் வரும், அங்கு கோபம் வரும், அங்கு பிரச்சனைகள் வரும், அங்கு மனஸ்தாபங்கள் வரும். அந்த நேரத்தில் எல்லாம் மனதை கட்டுப்படுத்தி நிதானமாக அறிவு பூர்வமாக, கியாமத்திலே எனக்கு விசாரணை இருக்கிறது, நான் இந்த பெண்ணுக்கு அநியாயம் செய்துவிட்டால் ரப்பு நாளை என்னை விசாரிப்பான் அல்லவா, அல்லாஹு தஆலா எனக்கு தந்த ஒரு பொறுப்பான ஒரு பெண்ணாக இந்த பெண் இருக்கிறாளே, இவளுக்கு நான் அநியாயம் செய்யக்கூடாது, அவளுக்கு நான் அமைதியாக இருந்து உபதேசிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது, அவளுக்கு தேவையான தர்பியத்தை நான் இதுவரை கொடுத்திருக்கின்றேனா இல்லையா, அப்படி இல்லாதனால் தானே இப்படியெல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் அந்த பெண்ணுக்கு உபதேசிக்க வேண்டிய கடப்பாடுதான் ஆணுக்கு இருக்கிறதே தவிர, அந்த பெண்ணை நினைத்த மாத்திரத்தில் அடிக்கின்ற, துன்புறுத்துகின்ற, மனதை புண்படுத்துகின்றவனாக ஒரு பொழுதும் கணவன் இருக்கக்கூடாது என்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மிகவும் வேலை பழுக்கள் இருந்தன என்று எங்களுக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்வார்கள், பலவாரம் மனம் முடித்திருந்தார்கள். அவர்கள் சலாத்துல் அஸ்ர், அஸ்ர தொழுகைக்கு பின்னால் தார அலா நிஸாஇஹி வகான யகூலு கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, அசர தொழுகை முடிந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், ஒவ்வொரு மனைவியினுடைய வீட்டுக்கும் போய் அங்கு அவர்களுடைய சேமங்களை விசாரிப்பார்கள், தேவைகளை விசாரிப்பார்கள். மாத்திரமல்ல, உங்களுக்கு மத்தியிலேயே சிறந்தவர்கள் யார் என்றால் தங்களுடைய மனைவியருக்கு சிறந்தவர்களாக இருப்பது இவர்கள் தான் என்ற கருத்தை அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். மனைவியை எடுத்துக்கொண்டால் அவள் வீட்டுக்குள் மாத்திரம் அடைப்பட்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. உண்மையில் அவள் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் பார்க்க வேண்டும், தன்னுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு அவள் போக வேண்டும். அவள் தன்னுடைய மனதுக்கு ஏதாவது இறுக்கமாக இருக்கிறது என்று கண்டால் அவளை நாங்கள் ஏதாவது பயணங்கள் அழைத்து போக வேண்டும் என்ற கடப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே ஹபஷிக்கள் எனப்படுகின்றவர்கள் பள்ளி வாயிலே வந்து தங்களுடைய அம்புகளாலும் வில்லுகளாலும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த காட்சியை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்றது மாத்திரமல்ல, அவர்களை தனக்கு பின்னால் நிறுத்தி அவர்கள் அந்த காட்சியை, அந்த விளையாட்டுகளை பார்ப்பதற்கு அனுமதி வழங்குகிறார்கள். அனுமதி வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த ஹதீஸிலே வருகிறது, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று அதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கண்ணமும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கின்ற அந்த நிலையில் தான் அந்த காட்சியை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றும், கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எனது மனைவி ஆயிஷாவை நீங்கள் பார்த்தது போதுமா என்று கேட்டபொழுது, ஆம், எனக்கு போதும் என்று சொன்னதற்கு பின்னால் தான் அவர்களை வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் என்றும் நாங்கள் சஹீஹான பல ஹதீஸ்களிலே இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன புரிகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய தாவா பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள், அவர்கள் எத்தனை யுத்தங்களை செய்திருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்புதாரியாக இருந்தார்கள். அப்படி இருந்தும் தன்னுடைய மனைவியினுடைய அபிலாஷைகள், தேவைகளை அவர்கள் எவ்வளவு தூரம் கவனித்திருக்கிறார்கள் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஜாதுல் மஆத் எனப்படக்கூடிய கிரந்தத்திலே இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லா அவர்களும், இஹ்யாவுத்தீன் எனப்படக்கூடிய கிரந்தத்திலே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பல சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த அளவு தூரம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலான நெருக்கம் எப்படி இருந்தது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குடித்துவிட்டு வைத்திருக்கின்ற பாத்திரத்திலே அவர்கள் வாய் வைத்து குடித்த இடத்திலேயே வைத்து அவர்கள் குடிப்பார்களாம், அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் அவர்கள் காட்டுவதற்காக வேண்டி. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே தரை வைத்த நிலையிலே அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள் என்று பல சம்பவங்களிலே பார்க்கிறோம். கடைசியாக சக்கராத்துடைய ஹாலிலும் கூட தன்னுடைய மனைவியின் மடியிலே தலை வைத்த நிலையில் தான் அவர்களுடைய ரூம் பிரிந்தது என்ற சந்தர்ப்பத்தையும் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அந்த அளவு தூரம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒரு அன்பு, பிணைப்பு, இரக்கம் காணப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். வேலை பழுக்கள் அதிகமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நோய்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்களுக்கும் உடலியல் தேவைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பல கணவன்மாரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்களுடைய மனைவியருடைய உடலியல் தேவைகளை கூட கவனத்தில் எடுப்பதாக தெரியவில்லை. தொழிலுக்காக, கல்வி கற்பதற்காக அல்லது வேறு பிரச்சார பணிகளுக்காக என்று வருஷக்கணக்கிலே தங்களுடைய மனைவியரை பிரிந்திருக்கின்ற பல ஆண்களை நாங்கள் பார்க்கிறோம். இது மிகப்பெரிய அநீதியாக இருக்கிறது, அநியாயமாக இருக்கிறது. அம்ருபுன் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்ததற்கு பின்னால் அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த திருமணத்தை அம்ருபுன் ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அந்த திருமணத்தை செய்கிறார்கள். அந்த திருமணத்தை செய்ததற்கு பின்னால் அவர்கள் மிகவும் அதிகமாக நின்று வணங்கினார்கள், மிகவும் அதிகமாக குர்ஆனை ஓதினார்கள். இது அந்த மனைவிக்கு மிகப்பெரிய கவலையை தந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று முறைப்படுகிறார்கள். தன்னுடைய அடிப்படையான உடலியல் தேவைகளை கூட இந்த கணவன் நிறைவு செய்வதில்லை என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். நீ நோன்பிருக்க வேண்டும், நோன்பை விடவும் வேண்டும், தூங்கவும் வேண்டும், கியாமுல்லைலிலே ஈடுபடவும் வேண்டும். உனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, உனது உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன என்று அவர்களுக்கு உபதேசித்த வரலாற்றை நாங்கள் அதிகமாக ஹதீஸ்களிலே கண்டுகொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, உஸ்மான் இப்னு மக்ஊம் என்ற சஹாபி கூட தங்களுடைய மனைவிக்கு உரிய கடமைகளை செய்யாததன் காரணமாக எவ்வாறு கண்டிக்கப்பட்டார்கள் என்ற சம்பவம் மிகவும் விரிவாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, எதிரிகள் இஸ்லாத்தை பற்றி மிக மோசமாக விமர்சிக்கிறார்கள். பெண்களுக்கு இஸ்லாம் உரிமைகளை கொடுப்பதில்லை என்று சொல்கிறார்கள். ஆண்கள் அடிமைகளாகத்தான் பெண்களை நடாத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்ட கொடூரமான மார்க்கம் அல்ல. பெண்ணை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருக்கிறது, ஆணை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருக்கிறது. ஆண்கள் தங்களுடைய கடமைகளை மிகச் சரியாக செய்ய வேண்டும். அதே போன்று பெண்கள் எப்படியான கடமைகளை ஆண்களுக்கு செய்ய வேண்டும் என்ற பகுதியை ஆண்களோடு பேசுவதனால் பிரயோசனம் கிடையாது. அது பெண்களுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அப்படியான பயான் நிகழ்ச்சிகளை பெண்களுக்கு என்று அதிகமாக ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். ஆண்கள் எப்படியான கடமைகளை செய்ய வேண்டும் என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று பெண்களும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு கை மாத்திரம் ஓசை எழுப்ப முடியாது. இரண்டு சாராரும் சேர்ந்தால்தான் இப்படியான ஒரு சிறந்த குடும்ப அமைப்பை கட்டி எழுப்ப முடியும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை இன்பகரமானதாகவும் சந்தோஷமானதாகவும் ஆக்கி தருவானாக. கணவன்மார் தங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை சரியாக செய்வதோடு மனைவிமாரும் தங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்றுவதற்கான சூழலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தருவாயாக, நிம்மதியை தருவாயாக, நல்ல சாலிஹான குழந்தைகளை எங்களுக்கு தருவாயாக, அமைதியான ஒரு சூழ்நிலையை எமது வீட்டு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவாயாக, தீனியத்தான் ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் இதுவரைக்கும் இதுவிடயமாக விட்டிருக்கின்ற தவறுகளை எல்லாம் நீ மன்னிப்பாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்துருவாயாக. எங்களுடைய குழந்தைகளிலும் எங்களுடைய மனைவியரிலும் நீ குர்ஆனிலே சொல்லியிருப்பது போன்று கண் புரட்சியை ஏற்படுத்தி தருவாயாக, கண்ணுக்கு இதமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.